தென்றல் 2013 டிசம்பர் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் பொன்னீலன் எழுதிய தேடல் நாவலில் இருந்து. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஐப்பசி மாச மழைக்காலம், பகல் 11 மணி. பளிரந்த நீல நிறத்தில் வானம் சுள்ளண்டு விழும் மழை வெயில் மேற்கே கருவுற்று கனத்த சாம்பல் மேகங்கள் கடலிலிருந்து தரையை நோக்கி சுருள் சுருளாக வியாபிக்கின்றன. அவற்றின் நிழல் படர்ந்து கடல் கெட்டி நீளமாக இருள்கின்றது. நுரை கொண்டைகளை சிரிப்பிக் கொண்டு சிற்றலைகள் ஊர்ந்து தெரியும் கடற்பரப்பெங்கும் மீனவர்களின் கட்டுமரங்கள், முக்கோண பாய்களின் கீழே துடுப்பு போடும் மீனவர்களின் கருப்பு வடிவங்கள், அவர்களுக்கு வழிகாட்டுவது போல் ஊறும் அலைவரிசைகள், வெள்ளையும் கருப்பும் கலந்து குறுமணர் கரையில் விஸ்வரூபம் எடுத்து பேரிரைச்சலோடு குட்டிக்கரணம் போடும் ஆசையில் நெழுகின்றன. கரையில் பேரலைகளின் ஆர்ப்பாட்டத்தால் நீலக்கடலோடு சிறிதும் ஒட்டாத பால் வெள்ளையாக திரைமடக்கு திரைந்து கலங்கிக் கொண்டிருந்தது. மிக்கேலின் கட்டுமரம் கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதன் பாய்மரம் மடக்கப்பட்டு விட்டது. திரைமடக்குக்கு கொஞ்ச தூரத்திலேயே அது நிதானித்தது. அலை முதுகுகள் உராய்ந்து அது உயர்ந்து உயர்ந்து தாழ்ந்தது. சளக் சளக் என்று கட்டுமரத்தில் மோதும் சிற்றலைகளின் நீர்த்திபிலைகளில் நனைந்தபடி கட்டுமரத்தின் நடுவே மண்டியிட்டிருந்தான் தாசன். நீல சுறாவை வெறும் துளவையால் குத்தி கொண்டுவிடும் வலிமையுள்ள அவனுடைய திரட்சியான இரும்பு உடம்பு வெயிலில் பளபளத்தது. துளவை கட்டையை அவன் நடுப்பாகத்தில் இரண்டு கையாலும் கெட்டியாக பிடித்திருந்தான். அலையின் போக்கை பொருட்படுத்தாதவாறு வலப்பக்கமாகவும் இழப்பக்கமாகவும் சாய்த்து துளவையை மாறி மாறி கடல் நீரில் குத்தி துளாவினான். அவன் முன்னால் மிக்கேல், அவர்தான் கட்டுமரத்தின் சொந்தக்காரர். முழங்காலிட்டு கட்டுமரத்தின் விளிம்புகளை பிடித்தபடி தன் பூனை கண்களால் அலைகளின் போக்கையும் கடற்கரையையும் கவனித்து அதற்கு தக்கவாறு தாசனை எச்சரித்துக் கொண்டிருந்தார். தாசனின் பின்னால் தன் நீண்ட கால்களை நீட்டி உட்கார்ந்து தன் நெடிய கைகளால் துளாவிக் கொண்டிருந்தார் சில்வரசு. தாசனை அவர் உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார். தொடுலே தொடுலே, நம்ப மறந்தான் முத முத கரையேறணும் என்று வாய் வாயாமல் கத்திக் கொண்டிருந்தார். மேலும் பள்ளமாக தத்தெடுத்த நீர்பரப்பில் கட்டுமரம் சினைமையின் போல் தடுமாறியது. கரையிலோ அலையின் இறைச்சலை மீறி ஜனங்களின் ஆரவாரம். தாசன் நிமிர்ந்து பார்த்தான். கட்டுமரம் ஒன்று கரையில் ஒதுங்கிக் கொண்டிருந்தது. சைமனின் கட்டுமரம் தான் அது. தாசனுக்கு ஒரே எரிச்சல். தன் முன்னே முழங்காலிட்டிருந்த மிக்கேலின் முதுகில் அவன் துளவையால் இடித்தான். என்னவே நிதானோ, அவன் நமக்கு முன்ன போயிட்டான் பார்த்தீரா என்றான். துளவையை மரத்தினுள் போட்டுவிட்டு இரண்டு கைகளாலும் மரத்தின் விளிம்புகளை பிடித்துக் கொண்டு அவன் எழுந்தான். பாதி குனிந்த நிலையில் கடற்கரையை குனிந்து பார்த்தான். வெயிலில் பளபளக்கும் மணல், மணலில் கூடி நின்று ஆரவாரிக்கும் சனத்திரள். இந்த சனத்திரளிலிருந்து விலகி ஒதுங்கி அதோ அந்த கட்டுமரத்தின் பக்கத்தில் அது சில்விதானே. அவள் பக்கத்தில் சிவப்பு லுங்கியும் நீலச் சட்டையுமாக நிற்கும் இளைஞன் ரூபனேதான். தேழி மீன் கொட்டியது போல் இருந்தது தாசனுக்கு. பள்ளி கடித்தான். எல, அங்க என்னல பாக்குற? சில்வரசு தன் துளவையால் தாசனின் தோள்பட்டையில் இடித்தான். உம்ம மக சில்வி அதா பாரு என்று சொல்ல தாசன் ஆசைப்பட்டான். மரத்தினுள் மண்டியிட்டு இடப்பக்கம் சாய்ந்து நீரில் துப்பினான். அடுத்த அலையின் பிரவேசத்துக்காக அவன் முன்னே கடல் குழிந்தது. வசதியான நேரம், சிரமமின்றி அலையை கடந்து விடலாம். அவன் துளவை கோலை கையில் எடுத்தான். பேரலை ஒன்று மரத்தை தூக்கியது. தாசனின் கைகள் இடமும் வலமுமாக வேகமாக அசைந்தன. தொடுவே என்று சில்வர்சுவை துரிதப்படுத்தினான். தொடுலோய் தொடுலோய் தொடுலோய், கரையில் முற்றளவு நீரில் கைகளை உயர்த்தி கூவி குதித்துக் கொண்டிருந்தான். மிக்கேலின் இளைய மகன் வின்சென்ட் கடற்பறவையின் கூச்சல் போல அவனுடைய கூர்மையான குரல் திரை இறைச்சலினிடையே கேட்டது. மிக்கேல் தன் சிப்பி பல்லை காட்டி சேர்த்தான். எலே தாசா, பாத்தியா, மறு வருஷம் இந்த பய கடலுக்கு வந்துருவான். தொழுலோய் தொழுலோய் தொழுலோய், வின்சென்டின் கூச்சல் முன்னே விடவும் தெளிவாக கேட்டது. திமிங்கலம் போல ஒரு பேரலை பின்னால் இருந்து மரத்தை மோதிற்று. பின் கரணம் அடிக்கப் போவது போல கட்டுமரத்தின் முன்பகுதி ஆகாயத்தை நோக்கி உயர்ந்தது. மிக்கேல் படக்கென்று உட்கார்ந்து கொண்டான். தொழுலோய் தொழுலோய் தொழுலோய், சில்வரசுவும் தாசனும் தங்கள் வலிமை முழுவதையும் கைகளில் திரட்டி வேகமாக துளாவினார்கள். மரத்தின் மீது அலை மூர்க்கத்தனமாக கவிழ்ந்தது. மிக்கேல் நீரினுள் குதித்தார். தொடர்ந்து தாசனும் சில்வரசும் துளவைகளை தூர வீசிவிட்டு திரையினுள் குதித்தார்கள். மரம் 3 குட்டிக்கரணம் போட்டு கரைக்கு வந்தது. தாசன் நீருக்குள்ளிருந்து புடைத்து கட்டுமரத்தை பிடிக்க வேகமாக நீந்தினான். ஈரமான கடற்கரை மணலில் கட்டுமரம் கிடந்தது. அதனோடு வலையையும் உமலையும் சேர்த்து கட்டியிருந்த கயிறுகளை தாசன் வேகமாக அவிழ்த்தான். அவனும் சில்வரசுமாக உமலை மரத்திலிருந்து இறங்கினார்கள். சுற்றி நின்ற கூட்டம் உமல் மீது பாய்ந்தது. முதல் ஆளாக உமலுக்குள் கையை விட்ட வின்சென்ட் ஒரு விழமீன் குட்டியை தூக்கி கொண்டு நொங்கு விற்பவனை நோக்கி ஓடினான். இன்னொரு தோல் சுருங்கிய மெலிந்த கிழவன் ஒரு பெரிய குட்டியை தூக்கினான். அவனுடைய குழிவிழுந்த கண்கள் பிரகாசித்தன. அப்போதே கள் குடித்து விட்டவனைப் போல அவன் நாக்கால் சொடக்கு போட்டான். ஒரு கிழவி எடுத்த பெரிய மீனை பிடுங்கிய மிக்கேல் அதை திரும்ப உமலினுள் போட்டுவிட்டு கிழவியை அப்பால் தள்ளினான். கெட்ட வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே உமலை சுற்றி சுற்றி வந்து இலவசமாக மீன் எடுப்பவர்களை அப்பால் தள்ளினான். இப்போது மீனை சுற்றி வியாபாரிகள் கூடினார்கள். வெளிநாட்டு ஏற்றுமதியின் காரணமாக இறால் ஒரு விலை மதிக்க முடியாத சரக்காகி விட்டது. கொச்சியிலும் எர்ணாகுளத்திலும் ஆலப்புழையிலும் இருக்கும் பெரிய ஏற்றுமதி கம்பெனிகளின் வேன்கள் ஆள் ஒழிய முடியாத கடற்கரை முடுக்குகளெல்லாம் நுழைந்து திரிந்தன. ஊரில் உள்ள படித்த இளைஞர்கள் இந்த கம்பெனி வேன்களுக்கு மீன் வாங்கி கொடுக்கும் தரகர்கள் ஆனார்கள். மீனுக்காக கடலில் வலை வீசிய மீனவர்களுக்காக இந்த ஏஜென்ட்கள் கரையில் பணம் வீசினார்கள். இவ்வாறு பணம் வீசிய ஏஜென்ட்களில் மிக்கேல் மகன் ரூபனும் ஒருவன். படித்த இளைஞனான அவனுக்கு தகப்பனின் கடல் தொழிலில் விருப்பம் இல்லை. விலை உயர்ந்த வெளிநாட்டில் இங்கேயும் மடிப்பு கலையாக சட்டையும் அணிந்து கொண்டு அவன் கடற்கரையில் தரகனாக அலைந்தான். அவனுக்கு ஒரு உதவியாளர் கமலூசு, ஒழுங்கிய மூஞ்சியும் மெலிந்த குடலுமாக உடலுமாக குடல் நீக்கப்பட்ட வாழை மீன் போல இருந்தான் அவன். அவனும் பத்தாவது படித்தவன் தான். ஒருவர் தோளில் ஒருவர் கை போட்டு விசிலடித்து பாடியவாறு இருவரும் கூட்டத்தை நெறித்துக் கொண்டு மீன் அருகே வந்தார்கள். அங்கே நின்று கொண்டிருந்த பூதநாதனை கண்டதும் ரூபன் முகத்தில் இருந்த உற்சாகம் மறைந்து விட்டது. கண்களில் ஒருவித அசுவை பரவியது. பூதநாதன் அந்த வட்டாரத்திலேயே பெரிய வியாபாரி, மிகப்பெரிய ஆலப்புழை கம்பெனியின் ஏஜென்ட். சொந்த ஊர் திருவனந்தபுரம். ஆனாலும் 10 வருஷமாக அவர் சீவிதம் பெரும்பாலும் இந்த கடற்கரையில்தான். கடற்கரைக்காரராகவே ஆகிப்போனார். பெரிய தொந்தியின் அடியில் தொங்கலாக வேட்டியை கட்டிக்கொண்டும் பட்டன் இடப்படாத அரைக்கை சட்டையின் காலரை மேலே தூக்கிவிட்டுக் கொண்டும் கண்களை சுருக்கியவாறு இழுத்து பேசும்போது அவர் உள்ளூர்காரராகவே மாறிவிடுவார். சில சமயம் அவர் தன் தடித்து சிவந்த கழுத்தில் சிலுவையை கூட தொங்க விட்டிருப்பார். ஆனாலும் அவரை கண்டதும் ரூபனுக்கு மனதில் கசப்பு பொங்கியது. அவரை மீறி அவனால் அங்கே வியாபாரம் செய்ய இயலவில்லை. அவர் வைத்ததுதான் விலை. மீறி யாராவது போட்டி போட்டால் போட்டியை உற்சாகப்படுத்தி எதிரிக்கு போதையேற்றி வசமான நேரத்தில் பின்வாங்கி எதிரியை மண்கவ்வ வைப்பதில் வல்லவர் அவர். வெளியிலும் காற்றிலும் வெம்பி சிவந்திருந்த தன் பளபளப்பான வழுக்கை தலையை சொரிந்து கொண்டே பூதநாதன் ரூபனை பார்த்து விஷமத்தனமாக முழுவலித்தார். இறங்கியிருந்த லுங்கியை சற்றை தூக்கி விட்டுவிட்டு மீன் மீது குனிந்தார். கை நிறைய இறால் மீனை அள்ளி அதன் தரத்தை நிர்ணயிக்கும் முயற்சியில் ஒரு வினாடி யோசனை செய்தார். பின் ஒரு திருட்டு புன்னகையோடு ரூபனை பார்த்தார். கிலோவுக்கு 70 நிற்குமா? ஒன்றுமறியாத அப்ராணி போல் கேட்டார். ரூபன் பதில் சொல்லவில்லை. எச்சரிக்கையோடு தன் தகப்பனாரை ஓரக்கண்ணால் பார்த்தான். மிக்கேலுக்கு அசாத்திய கோபம். அவர் பூதநாதன் கையில் உள்ள மீனை பிடுங்கி உமலில் போட்டார். ஏ, மீன் வாங்கவா வந்திருக்கியே? அவர் ஏளனமாய் கேட்டார். கிலோவுக்கு 50க்கு மேல ஒரு ஒற்றை இறால் நின்னா என் செவிய அறுத்து வைப்பேன், இல்லாட்டா நீ வைப்பியா என்று சவால் விட்டார். எடை அதிகமான இறாலுக்குத்தான் மதிப்பு அதிகம், அதுதான் உயர்ந்த தரம். பூதநாதன் பயந்து விட்டவன் போல் பாவனை செய்தான். மறுக்கணம் அவனுடைய அலட்சியமான சிரிப்பு கடற்கரையெங்கும் கேட்டது. ஏலம் போடுபவனான பீட்டர் கூட்டத்தின் நடுவே குந்தியிருந்தான். அவன் போட்டிருந்த மஞ்சள் நிற கந்தல் சட்டையின் தோல் பட்டை கிழிந்து எலும்பு தெரிந்தது. தன் மெலிந்த கையால் அவன் மணலை தடவி சமப்படுத்தி இறுக்கி மீனை கொட்டி குவிப்பதற்கு வசதியான ஒரு திட்டாக்கினான். தாசனும் சில்வரசுவும் உமலை முழங்காலை தூக்கி மீனை அந்த திட்டின் மீது கொட்டினார்கள். அச்சில் வார்க்கப்பட்டவை போல செம்பொன் நிறத்தில் பளபளக்கும் இறால் மீன்கள், 2 விரல் பருமன், அரைவட்டமாக சுருண்ட உடல், புத்தம் புதிய செம்பு கம்பி துண்டுகள் போல கை கால் மீசைகள். குந்திய நிலையிலேயே ஒரு தேரை போல பீட்டர் மீன் அருகே நகர்ந்தான். செம்பொன் குவியலில் வெள்ளி துண்டுகளாக மீங்கிய மற்ற மீன்களை கிண்டி பொறுக்கி தனியாக குவித்தான். குழம்பு வைப்பதற்குரிய மீன் இது. இந்த மீனை தாசன் 2 கூறுகளாக பங்கிட்டான். ஒரு கூறு மிக்கேல் குடும்பத்துக்கு, மறுக்கூறு அவனுக்கும் செல்வருக்கும். ஆள் பாதி மிக்கேலுக்குரிய பங்கை அள்ளி அவன் உமலின் உள்ளே போட்டான். தனக்கு உரியதையும் செல்வருக்கு உரியதையும் சேர்த்து 2 கைகளிலும் அள்ளிக்கொண்டு சற்று தள்ளி ஒரு கட்டுமரத்தில் உட்கார்ந்து ரூபியிடம் போனான். ரூபி அவனை கவனிக்கவில்லை. கனவு காண்பவள் போல் பார்வையை கடல் மீது மிதக்க விட்டிருந்தாள். நெற்றிச் சுருள்களும் கண்ணச் சுருள்களும் காற்றில் படப்படுத்தன. தாசன் தன் உடம்பை கவனித்தான். அறையில் லங்கோடு உப்பு நீரில் ஊறிய கருத்த உடம்பு முழுவதும் வெள்ளை மணல். ஆனாலும் என்ன, குளிச்சு சட்டை போட்ட பிறகு பாரு ஐயாவ என்று பெருமிதத்தோல் தன்னுள் சொல்லிக் கொண்டான். ஏ இந்தா என் பங்கும் இருக்கு, இப்படி கண்ணை சுமிட்டியவாறே அவன் இரண்டு கைகளையும் அவளிடம் நீட்டினாள். ஓ பங்கு எனக்கு எதுக்கு? அவள் முருவில் கலந்த ஒரு முறைப்போடு எழுந்து சிறிது விலகினாள். தாசன் மீன்களை அவள் காலடியில் போட்டான். கள்ளு குடிக்கணும், சுட்டு வையே என்றான் மிடுக்காக. ஏ நான் என்ன உன் வேலைக்காரியா? சில்வி வெடுக்கென்று கேட்டாள். மீனை எடுப்பதற்காக குனிந்தாள். நடுவகிழித்து சீவப்பட்ட அவள் தலையில் தாசன் நறுக்கென்று குட்டினான். ரூபன் கிட்ட ஈன்னு பல்ல காட்டிட்டு நில்லு, நான் மீன் சுட சொன்னா மட்டும் வேலைக்காரியா என்னன்னு கேளு. அது ஏன் இட்டோம்? அவள் கோபத்தோடு நிமிர்ந்தாள். குட்டுப்பட்ட தன் தலையை தடவினாள். ஏ ஓயிட்டமா, பிறகு நான் உன்ன கட்டிக்கிட்டா? வெவ்வ அவள் முகத்தை கூணி அழகு காட்டினாள். குனிந்து மணலில் கிடந்த மீன்களை ஒவ்வொன்றாக பொறுக்கினாள். இனிமேல அவங்கிட்ட இழிக்கிறத பார்த்தேன் பல்ல உடைச்சு போடுவேன் என்று அவளை எச்சரித்து விட்டு தாசன் ஏலம் நடக்கும் இடத்துக்கு திரும்பினான். ஏலம் நடந்து கொண்டிருந்தது. 842 ஒரு தரம், 842. பீத்தர் ராகம் போட்டவாறு தன் காக்கை கண்களை திருப்பி ரூபனின் முகத்தை ஆராய்ந்தான். ரூபன் கமலூசின் உள்ளங்கையை சுரண்டினான். 900 கமலூசு கத்தினான். தன் எலிமூஞ்சியை பூதநாதன் பக்கம் அமைதியோடு திருப்பினான். 1000 பூதநாதன் அலட்சியமாக கேட்டான். ஆம்படையான இனிமேல் கேளு பார்ப்போம் என்று சவால் விடுபவனை போல ரூபனை ஏறிட்டு பார்த்தான். பூதநாதன் தன்னை சிக்க வைப்பதற்காக வலை வீசுகிறார் என்பதை ரூபன் புரிந்து கொண்டான். என்றாலும் சுற்றிலும் உள்ளவர்கள் ஆரவாரித்து தூண்டும் போது அவனால் தன்னை கட்டுப்படுத்த இயலவில்லை. 1050 என்றான் விரைப்பாக. 900 ரூபாய்க்கு மேல் மீன் ஒரு காசு பெறாது, 150 நஷ்டம். ஒருவித தோல்வி உணர்வு ரூபனை கவ்விக்கொண்டது. கமலூசிடம் மீனை அள்ளச் சொல்லிவிட்டு தாசனிடம் வந்தான். வேற்று சாதிக்காரன் நம்மள அடக்குறான் என்றான் குரோத உணர்வுடன். இலே உன்னை யாரு அவனுக்கு போட்டியா கேட்க சொன்னது? தாசன் இமைகளை இழுக்கிக் கொண்டே முருவளித்தான். நீ என்னத்துக்களே சில்லி தலையில குட்டின என்றான் ரூபன். அதுக்கு உனக்கெனல தாசன் முறைத்தான். தொடர்ந்து நீ அவளை ரொம்ப நெருங்குறது நல்லதில்ல என்று எச்சரித்தான். அது அவரவர் சாமர்த்தியம், ரூபன் சிரித்தான். பின் நேசபாவத்தோடு தாசனின் தோளில் கை போட்டான். இன்னைக்கு உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் இல்லையில, கள்ளு வாங்கித்தாளே